வாழ்த்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கூட தேவ சமூகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். பவுலுடைய வாழ்க்கை ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ ஜீவிதம், நடைமுறையிலே கிறிஸ்தவ ஜீவிதம் செய்வதற்கு அவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன் உதாரணமாயிருக்கிறது. அதை அவரே பல முறை வேதத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இப்பொழுதும் அவர் பிரசங்கித்த அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய வாழ்க்கையும் எவ்வளவு தூரம் இசைந்து காணப்பட்டது என்பதை இந்த மாலை நேரத்திலே நாம் பார்க்க போகிறோம். அவர் பிரசங்கித்தது மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாட்சியாய் வாழ்ந்து காண்பித்தார். நடைமுறையில் சாட்சியாக வாழ்ந்து காண்பித்தார். அதை அவரே சவாலாக நமக்கு சொல்லுகிற தலைப்பு வசனமாக நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:1 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:1
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள்.
அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:17 வாசிக்கலாம்.
சகோதரரே,
நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி
நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள்.
இந்த ரெண்டு வசனங்களும் பவுலுடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான சாட்சி சொல்லுகிறது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நாங்கள் வைத்திருக்கிற மாதிரி, நாங்கள் எப்படியெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமோ, நாங்கள் வைத்திருக்கிற அந்த மாதிரியை பார்த்து நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அப்போ பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்றால் என்ன, எப்படி கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை ஜனங்களுக்கு வாழ்ந்து காண்பித்தார். அதனாலதான் தைரியமா சொல்றாரு, நாங்கள் எப்படி பின்பற்றுகிறோமோ அதை பார்த்து அதே மாதிரி நீங்களும் செய்யுங்கன்றார். நாங்கள் ஜெபிக்கிறத பார்த்து நீங்க ஜபம் பண்ணுங்க, நாங்கள் உபதேசிக்கிறதை பார்த்து நீங்களும் உபதேசம் பண்ணுங்க, நாங்கள் தாழ்மையாய் நடக்கிறதை பார்த்து நீங்களும் தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள், நாங்கள் புத்தி சொல்லுகிறதை பார்த்து நீங்களும் அதே போல செய்யுங்கள், என்னை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுங்கன்றார். நான் எப்படியெல்லாம் நடந்துக்கிறேனோ அதை என்னை பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் வேதத்தை வாசித்து செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் வாழ்க்கையை பார்த்து நான் நடக்கிறத பார்த்து நீங்க அப்படி நடந்தாலே போதும் அப்படிங்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சவால் பாருங்க. ஒரு முறை ஒரு பெயர் கிறிஸ்தவ சபை, அந்த சபையின் போதகரை நான் சந்திக்க போயிருது, அவருடைய ஆபீஸ் ரூம். அந்த டேபிள் பெரிய கிளாஸ் எல்லாம் போட்டுருந்துச்சு. அந்த இடத்துல விசுவ சுகார் இந்த சேருக்கு பக்கத்துல இந்த கிளாஸ்ல ஒரு சின்ன வாசகம் ஒன்று போட்டிருந்துச்சு. ஒரு பிரிண்ட் பண்ண மேட்டர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்துச்சு. அது வர்றவங்க அதை படிக்கிற மாதிரி என்ன போட்டிருக்கு, டூ வாட் ஐ சே பட் டோன்ட் டூ வாட் ஐ டூ அப்படின்னு போட்டிருந்துச்சு. ரொம்ப பயங்கரமான வார்த்தை, மோசமான வார்த்தை. நான் என்ன சொல்றேனோ அதை செய், நான் என்ன செய்யறேன் அதை செய்யாதன்னு போட்டிருக்கு. அப்ப அவருக்கே தெரியுது அவர் மோசம், அவர் சரியானபடி இல்லைன்றது அந்த வார்த்தையை காட்டி கொடுக்குது. நான் என்ன சொல்றேன்னு அதை செய், நான் என்ன செய்யறேன்னு அதை செய்யாத, எவ்வளவு தவறான வார்த்தை இல்லையா. அவர் ஒரு போதகர். அப்ப அந்த இடத்துல டேபிள் நான் போய் உட்கார்ந்துருக்கேன், அதுல கிளாஸ்ல வச்சிருக்கு இந்த வார்த்தை போட்டிருக்கு. அப்ப இருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் பவுலுக்கும் இந்த மனுஷருக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. பவுல் சொல்றாரு, நான் என்ன செய்யறேன் அதை செய்யுங்கிறார், என்னை பார்த்து செய், நான் என்ன செய்யறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறார். அதுதான் ஒரு சரியான ஒரு காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை பவுலுடைய வாழ்க்கையின் மூலமாக நல்ல சாட்சி வைத்திருக்கிறார். அவர் பிரசங்கித்தார், அதே நேரத்தில் அந்த காரியங்களை தன் வாழ்க்கையில் அழகாக அபியாசம் பண்ணவும் செய்தார். அது ரொம்ப பெரிய காரியம். அதெல்லாம் நம்ம வந்து வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அதை நம்ம அப்படியே அபியாசம் பண்ண வேண்டும் என்பதற்கு பவுலுடைய வாழ்க்கை ஒரு அருமையான சாட்சி. ஆமேன். என பிலிப்பியர் யாக்கோபு 22 சொல்லுகிறது, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப திருவசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்ய வேண்டும். அப்ப பவுல் பிரசங்கித்தது மட்டுமல்ல, அதன்படி செய்தார். அதே போல நம்ம பேசுகிறது மட்டுமல்ல, கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இப்ப பவுலுடைய வாழ்க்கையின் அவருடைய போதனைகளையும் அவருடைய நடைமுறை வாழ்க்கை அப்படியே பேரலா உங்களுக்கு காமிச்சுட்டே வரப்போறேன். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன பேசினார், அவர் என்ன செஞ்சார், அது ரெண்டையுமே பேரலா உங்களுக்கு சில காரியங்களை காமிச்சுட்டே வரேன். கவனித்துக் கொண்டே வாருங்கள், வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6 வாசிக்கலாம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
எல்லாவற்றையும் குறித்து,
எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பங்களை,
உங்கள் விண்ணப்பங்களை
ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும்,
ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும்
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்,
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே பார்க்கும் பொழுது பவுல் பிலிப்பிய சபைக்கு ஒரு போதனை கொடுக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்றார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில் எதை குறித்தும் கவலையே படக்கூடாது என்பது பவுலுடைய போதனை. புரியுதுங்களா? எதை குறித்தும் கவலையே படக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் நடந்து செல்ல வேண்டும். எதை குறித்து நீங்கள் கவலை என்றதை உங்க வாழ்க்கையில வரவே கூடாதுன்றார். அப்போ இப்படிப்பட்ட விதத்தில் அவர் சவாலா சொல்றார். ஏன்னா கவலை என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சாதாரணமாய் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து விடுகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது பவுல் இந்த கவலை என்பது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லி அதற்கு வேண்டிய அதை எப்படி மேற்கொள்வது, வராமல் பார்த்துக் கொள்வது எப்படி என்பதற்கான புத்திமதிகளை, ஆலோசனைகளை எல்லாம் இந்த வசனங்களிலே பிலிப்பியர் நிருபத்தில் இந்த இடத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறார். நீங்கள் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இது அவருடைய போதனை, கவலைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், குறைவுகள், இப்படி பலவிதமான நெருக்கடிகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. மற்ற எல்லா விசுவாசிகளை பார்க்கிலும் பல மடங்கு அவர் அதிகமாய் உபத்திரவப்படுத்தப்பட்டார், சிறைச்சாலையில் போடப்பட்டார், அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். இப்படி பல முறை மிக மோசமான நிலைமையிலே அவர் நடத்தப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார் வாசிப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20:22-24 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
தனக்கு உதவி செய்தவர்களில் இரண்டு பேராகிய
அப்போஸ்தல் 20:20
இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது.
அப்போஸ்தல 20:22 வாசிப்போம். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த உபத்திரவங்களை சொல்லுகிறார். நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், எருசலேமுக்கு போகிறேன், நான் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமை, ஆவியில் கட்டப்பட்டிருக்கிறேன், விடுதலையோடு ஊழியம் செய்ய முடியாதபடி எனக்கு போராட்டங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆவியில மட்டுமல்ல, 23 பாருங்க, எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு பட்டணத்திற்கும் அவர் சுவிசேஷம் சொல்ல போகும் பொழுது அங்கே கட்டுகளும் காவலும் அடிகளும் அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு முன்குறித்துக் கொண்டிருந்தார். சொல்லிட்டே இருக்கிறார், இந்த பட்டணத்துக்கு போற, இங்கே உன்னை சிறைச்சாலையில் போட்டு கட்டி போடுவாங்க, இந்த பட்டணத்துக்கு போற உனக்கு அடி விட போகுது, இந்த பட்டணத்துக்கு போற உன்னை காவல்ல போட போறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துறார். யோசிச்சு பாருங்க, அவர் போறதுக்கு முன்னாலே தனக்கு வரப்போற பிரச்சனை என்னன்றது அவருக்கு தெரியுது. கர்த்தர் வெளிப்படுத்துறார், அங்க போகும்போது உனக்கு அடி இருக்குது, அங்க போகும்போது பெரிய ஆத்து மறுபடியும் சொல்லல, அங்க போகும்போது உனக்கு அடி இருக்குதுன்றார், அங்க போகும்போது உனக்கு பிரச்சனை இருக்குதுன்றார், அங்க போகும்போது உனக்கு ஜெயில் இருக்குன்றார். ஆனா அதை பார்த்துட்டு எல்லாம் கேட்டுட்டு இவர் என்ன சொல்றார், அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, அடி இருக்குது, சிறைச்சாலை இருக்குது, காவல் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் தெரியுது. தெரிந்து கொண்டும் எதை பற்றியும் அவர் கவலையே படாமல் அவர் ஊழியத்தலை முன் சென்றார். அழகா சொல்ற பாருங்க, வார்த்தை ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என் உயிர் கூட எனக்கு முக்கியம் அல்ல, இந்த காரியங்களை குறித்து எனக்கு கவலை இல்லை, ஏன்னா என் உயிர் எனக்கு முக்கியம் கிடையாது, சாகிறத பத்தி நான் கவலைப்படல, நான் எப்படியாயிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணி அந்த ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளை விட ஏராளமாய் அவருக்கு இருந்தது. கட்டுகள், காவல், சிறைச்சாலை, அடி, நிந்தனை, அவமானங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவர் சொல்றாரு, எதை பற்றி நான் கவலைப்படவில்லை, எதை பற்றி நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அப்போ ஒன்றையும் குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு உபதேசம் பண்ணார் இல்லையா. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கணும் சொன்னவர். அவர் சொல்றார், எதை குறித்தும் கவலைப்படுறதே கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சாட்சி. அப்போ பவுல் வாழ்ந்து காண்பித்தார். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, வேதத்தில் இருக்கிறதான எந்த ஒரு உபதேசமும் வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, கை கொண்டு நடக்க முடியும். அதுக்குதான் இது சாட்சி. வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு வசனமும் வெறுமனே வார்த்தையிலே ஆலோசனையோ உபதேசமோ புத்திமதி சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது. அவைகள் எல்லாமே கை கொண்டு நடக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆமேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தில் எத்தனையோ வேதங்கள்னு சொல்லி என்னையோ இருக்குது, ஆனா அவைகள் எல்லாத்தையும் வெறும் உபதேசங்கள் தான். அதை யாரு கை கொண்டதாக சரித்திரமே இல்லை. அதை ஸ்தாபித்தவங்களும் அந்த மதத்தை ஸ்தாபித்தவங்களும் அதை கை கொண்டதான சரித்திரமே கிடையாது. ஆனா நம்முடைய வேதம் மாத்திரம்தான், இது போதிக்க மாத்திரம் அல்ல, இதை கேட்க மாத்திரம் அல்ல, கை கொண்டு நடக்க முடியும் என்பதற்கு சாட்சியும் கூட இதிலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார், வாழ்ந்து காண்பித்தார். பவுலும் பிரசங்கித்தார், வாழ்ந்து காண்பித்தார். அப்ப நம்மளும் அதை போல வாழ முடியும். கண்டிப்பாக இந்த வேதத்தில் இருக்கிற வசனத்தின்படி நம்மளாலும் வாழ முடியும், நாமும் கவலைப்படாமல் வாழ முடியும். அதற்கு தான் இந்த ஒரு சாட்சி. அப்ப முதல் காரியம், கவலைப்படாதீங்க என்பது பவுலுடைய உபதேசம். கவலைப்படாமல் வாழ்ந்தது அவருடைய வாழ்க்கை. ஆமேன். அப்ப நாமும் கூட அது கண்டிப்பாக செய்ய முடியும். அதுக்குதான் இன்னைக்கு இந்த ஆதாரம். நமக்கு கண்டிப்பா நாமும் அப்படி வாழ முடியும், கவலைப்படாமல் வாழ முடியும். அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக முடியும். அதனால இது ஒரு சாட்சி. இரண்டாவது காரியத்துக்கு போலாம். 2 கொரிந்தியர் 10:17-18 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். மைக்ல வாசி. 2 கொரிந்தியர் 10 நீ வச்சு மைக் வாங்கிக்கணும். 17-18
அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும்
மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் இல்லையா. அப்ப இங்க பார்க்கும் பொழுது தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது பவுல் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்து சொல்றாரு, நான் எதை குறித்தும் நான் என்னை குறித்து பெருமையாய் மேன்மை பாராட்டுகிறது கிடையாது. மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை அல்ல, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு சாட்சி. என்ன சொல்லுகிறார்? எதை குறித்தும் உன்னை குறித்த நீ தமட்டம் அடித்துக் கொள்ளாதே, உன்னை குறித்த பெருசா பெருமையா பேசிக்கொள்ளாதே. பெருமையா பேசக்கூடிய ஒரே ஒரு காரியம் கர்த்தர் மாத்திரம்தான். ஆமேன். நம்மளை புகழ்ந்து நம்மளையே பெருசா பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. நீ பெருமையாய் பேசக்கூடுமானால் கர்த்தரை குறித்து பெருமையாய் பேசு. மேன்மை பாராட்டணும்னா கர்த்தரை மேன்மை பாராட்டு, உயர்த்தணும்னா கர்த்தரை உயர்த்து அப்படிங்கிற இதுதான் அவருடைய உபதேசம். அவர் சபைக்கு மற்ற ஜனங்களுக்கு சொல்றாரு, உங்களையே நீங்கள் புகழ்ந்து கொள்ளாதிருங்கள், கர்த்தரை மாத்திரமே புகழுங்கள். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்லன்றாரு. தன்னைத்தானே பெருசா பேசிக் கொண்டிருக்கிறவன் உத்தமன் கிடையாது, கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன். ஏன்னா கர்த்தர் என்னைக்குமே சொல்றேன், தம்முடைய சமூகத்தில் வருகிற ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்டிப்பாக புகழுகின்றார். வேதத்தில் எல்லாம் வாசி பாருங்க, எத்தனை பேரை கர்த்தர் புகழுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து முதல்ல பாத்தீங்கன்னா அவர் முதலாவது புகழப்பட்டார். எப்போ? ஞானஸ்தானம் எடுத்த பொழுது இல்லையா. அவர் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது இயேசு கிறிஸ்து புகழப்பட்டார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று பிதா புகழ்ந்தார். அந்த புகழ்ச்சி அவர் பிதா கிட்ட வாங்கினார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து கிட்ட நடுவில் வருகிற நபர்கள் ஒவ்வொருவரும் சரியானபடி வாழ்ந்த அத்தனை பேரும் கர்த்தரிடத்தில் புகழப்பட்டார்கள். புதாந்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், படிக்க வேண்டாம். மத்தேயு 8 நூற்றுக்கு அதிபதி 5 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதி அவனை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அவனை கர்த்தர் புகழ்ந்தார், அவனுடைய விசுவாசத்தை புகழ்ந்தார். 15:22-28 வரைக்கும் பார்த்தால் காணானிய ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, அவளை புகழ்றாரு. புரியுதா? அப்போ ஒரு சரியான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? புகழுகிறார். கர்த்தரால் புகழப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிள்ல. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், புகழப்பட்டவர்கள் பைபிள் நிறைய பேர் இருக்கிறார். அப்போ பவுல் சொல்லுகிறார், தன்னைத்தானே யாரும் புகழக்கூடாது, உங்கள் புகழ்ச்சி கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். நம்மை நாமே மேன்மை பாராட்டக்கூடாது, கர்த்தரே என்ன செய்யும், நம்மளை மேன்மை பாராட்டணுங்கிறார். இப்ப அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது பாருங்க. கலாத்தியருக்கு எழுதுற நிருபம் 6:14 வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6:14.
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல்,
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்.
நானோ நம்முடைய கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்ப சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணுன்றார். பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு, நானோ கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்? உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி மேன்மை பாராட்டுகிறார் பாருங்க. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்ன குறித்த மேன்மை பாராட்டலைங்கிற அதுக்கு ரீசன் சொல்றார். என்னன்னா, அந்த சிலுவை தான் என்னையும் உலகத்தையும் பிரித்தெடுத்திருக்கிறது. ஆமென். அந்த சிலுவை என்ன செய்கிறது? என்னை விட்டு உலகத்தை தனியே கொண்டு போய் உலகத்தை சிலுவையில் அறையிட்டு விட்டது. அந்த சிலுவை உலகத்தை விட்டு என்னை பிரித்து என்னை தனியே சிலுவையில் அறைந்திருக்கிறதுங்கிற இன்னைக்கு பல நேரத்தில் பல சாட்சி சொல்லும் பொழுது, ஆஹா ஓஹோன்னு பல நேரத்தில் சாட்சி சொல்லுவான், இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தா, நான் இதில் விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன், இப்படி திருடனா இருந்தேன், ஏமாத்துக்காரன் அந்த கொலகாரன் தான், கர்த்தர் என்னை ரட்சித்தார், ஆஹா ஓஹோன்னு தான் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி, தான் ஏதோ எல்லாத்தையும் ஜெயிச்சிட்ட மாதிரி சாட்சி சொல்லுவாங்க. ஆனா இவர் சொல்றாரு, என்னுடைய காரியம் ஒன்று கிடையாது, அந்த சிலுவை தான் நான் மேன்மை பாராட்டு. பவுல் சாட்சி சொன்ன எத்தனையோ சாட்சி சொல்லலாம் இல்லையா. நான் சபையை துன்பப்படுத்தினேன், நான் அவங்கள அடிச்சு ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்து எல்லாம் பண்ணேன், கடைசியில் நான் பாருங்க கடைசியில் கர்த்தருக்கு என்ன ஊழியக்காரனாய் மாறிட்டேன். அவர் சொல்லலாம், அவர் என்ன சொல்றார், அப்படியெல்லாம் கிடையாது, நான் மேன்மை பாராட்டுவது என்னுடைய காரியம் ஒன்று கிடையாது, சிலுவையை குறித்து மாத்திரம்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கபடிங்க, சிலுவை ஒன்று தான், அந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம், அந்த சிலுவையிலே செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் தியாகம்தான் நம்மை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறது. ஆமேன். நம்ம ஒரு பாவத்தை விட்டோம் என்றால் அதுக்கு காரணம் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் தான் காரணம். நீங்க பல நேரம் நம்ம சொல்ற சாட்சிகள் நிறைய தப்பு. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேங்கிறோம், நம்ம ஏத்துக்கல, அவர் தான் நம்மளை ஏத்துக்கிட்டார். ஆமேன். அதான் உண்மை. உண்மை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவான் 15:16 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேங்கிறோம். அப்போ நம்ம அவரை ஏற்றுக்கிட்ட மாதிரி பேசுறோம். நம்ம ஒன்று அவரை ஏத்துக்கல, அவர் தான் நம்மளை ஏத்துக்கிட்டார். புரியுதா? நம்ம சாட்சி நிறைய காரியம் தப்பு, தவறான சாட்சி. அப்போ நம்ம இதை தியாகம் செஞ்சோம், நான் இதை விட்டேன் அதை விட்டேன், நம்ம ஒன்று விடல, அவர் தான் விட வச்சாரு. அவருடைய கல்வாரி சிலுவையிலே வெளிப்பட்ட அந்த தேவ அன்பு நம்மை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்தது. அந்த அன்பு தான் நம்மை கர்த்தருக்காக பிரித்தெடுத்தது. அந்த அன்பு தான் பாவத்தை ஜெயிக்க பலன் கொடுத்தது. அந்த அன்பு தான் உலகத்தை விட்டு நம்மை பிரித்து பரிசுத்த வாழ்க்கை நமக்கு தருகிறது. அந்த அன்பு தான் அவரை தேடும்படிக்கு நம்ம இந்த மாலை நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. நம்மளா தேடி ஒன்று ஓடி வந்தல்ல. அந்த சிலுவையிலே அவர் செய்த தியாகம், அந்த அன்பு, அதுதான் கர்த்தரை தேடும்படிக்கு நம்மை தூண்டுகிறது. அதுதான் நம்மை ஜெபிக்க வைக்கிறது. அதுதான் வேதத்தை வாசிக்க வைக்கிறது. அப்ப நான் பெருசா ஜெபிச்சிட்டேன், நான் பெருசா வேதத்தை வாசிச்சேன், நான் அதை சாதிச்சிட்டேன், இல்ல, அந்த சிலுவையிலே செய்த தியாகம் தான் நம்மை செய்ய வைக்கிறது. ஆமேன். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நானோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்த அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஏன்? உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அதான் காரியம். அப்போ மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது என்று சொன்னார். அவரும் அப்படியே வாழ்ந்து காண்பித்தார். மூணாவது காரியம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:5 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே,
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே
உங்களிலும் இருக்க கடவது,
உங்களிலும் இருக்க கடவது. இப்ப பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சிந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பொழுதும் சொல்வேன், சிந்தனை தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம். நம்முடைய சிந்தை சரியா இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாமே சரியா இருக்கும். நம்முடைய சிந்தை எந்த விதத்திலேயும் கர்த்தருக்கு முன்பாய் உத்தமமா இருந்தால் சகலமும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். புரியுதுங்களா? நம்முடைய சிந்தனை தான் முக்கியம். நம்முடைய சிந்தனை கர்த்தருக்கு முன்பாக தூய்மையா இருந்தால், நம்முடைய சிந்தனையில் எந்த உள்நோக்கம் இல்லாமல் நம்ம திறந்த புத்தகமாய் கர்த்தருக்கு முன்பாக இருந்தால், ஒரு கபடற்ற ஒரு சிந்தனை உள்ளவங்களாக நம்ம இருந்தால், நான் சொல்றேன், நம்முடைய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு வழி. நம்முடைய மெயின், நம்முடைய சிந்தனை தான், அது தூய்மையா இருக்கணும். கபடு இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, தூய்மையா இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்தில் சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படிப்பட்டவதான ஒரு சிந்தனை, உள்ளதை உள்ளது என்று சொன்னார், இல்லதை இல்லது என்று சொன்னார், எப்படி நடந்து கொண்டார், அந்த கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ நம்முடைய சிந்தை அதுதான் நம்மை நடத்துகிறது. சிந்தனை இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. எதை செய்தாலும் நம்முடைய சிந்தனைக்குள் வராமல் எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில நடக்காது. சிந்திக்காமல் எதையும் நம்ம செய்யவே முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் அவருக்கு இருந்த அதே சிந்தனை இருந்தால் அவர் செய்த அதே காரியத்தை நம்மளால செய்ய முடியும். வேற சிந்தனை இருந்தால் வேறு காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருப்போம். அப்ப நம்முடைய சிந்தை யாரால் ஆளப்படுகிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும். புரியுதா? நம்முடைய சிந்தை யாரால் ஆளப்படுகிறது அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். அப்ப அதனால்தான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தனை தான் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்குள்ளும் கண்டிப்பாக இருக்கணும். அப்பதான் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க முடியும் என்ற அர்த்தத்தோடு கூட சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தனை உங்க வாழ்க்கையில் இருக்கணும் சொல்றாரா? அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, அவருடைய லைஃபை பாருங்க. 1 Corinthians 2:16 வாசிக்கலாம். 1 Corinthians 2:16.
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக,
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக
அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்,
அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்,
எங்களுக்கோ
எங்களுக்கோ
கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது,
கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இப்ப அவருடைய சாட்சி பாருங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த சிந்தை அவருக்குள்ளும் இருக்கிறது என்பதை அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், சிந்தனையிலே நாம் எல்லாரும் கண்டிப்பாக மறுரூபமாக வேண்டும், மறுரூபமாக முடியும். நம்முடைய சிந்தனை என்னைக்குமே சொல்றேன், கர்த்தருக்கு பேரலா போகிறதுக்கு நீங்கள் என்னைக்குமே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மாறுபாடான சிந்தனை நமக்கு வரக்கூடாது. அவர் சிந்தித்த காரியத்தை நம்மளும் சிந்திக்கணும். பவுல் ஏன் வெற்றிகரமான ஒரு மனுஷனாக இருந்தால்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தனை அவருக்குள்ளும் இருந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்றார். இங்கே சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன சொல்லுகிறது? ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை சொல்லு சொல்லுது. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நபரை பார்க்கும் பொழுதும், கர்த்தரை அறியாதிருக்கிற நபரை பார்க்கும் பொழுது உடனே அந்த சிந்தனை அவருக்கு என்ன வந்துச்சு? ஐயோ, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, தொய்ந்து போயிருக்கிறாங்களே, இவங்க நரகத்தின் பாதையில போகிறாங்களே, இவங்களை எப்படியாயிலும் திருப்பி பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டுமே. இதுவே இயேசு கிறிஸ்துக்குள் சிந்தனையை ஓடி இருந்துச்சு. அதனாலதான் பார்க்கும்பொழுது ஒரு தனி மனிதரை பார்த்தாலும் அவர் விடல, ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்தோன்னு விடல, ஒரு நிக்கதேமு பார்க்கும்போது அவர் விடல, ஒரு தனிநபரை பார்த்தாலும் சரி, ஒரு கூட்டத்தை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் அவருடைய பரலோகத்திற்குரியவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தன்னுடைய சிந்தனையிலே அதே எண்ணத்தோடு ஓடிட்டே இருந்தார். அவருடைய காரியம் எல்லாம் அதுதான் இருந்துச்சு. மற்ற ஓய்வான நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு கிடைக்குது, ஊழியம் இல்லைன்னா உடனே மலை மேலே ஏறி போய் ஜபிக்கணும்னு அவருக்கு தோணுச்சு. ஜனங்க இருக்கும்போது பிரசங்கம் பண்ணாரு, அடுத்த நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு போந்த அடுத்த முடிச்ச உடனே நேரா ஜபம் பண்றதுக்கு மலை மாதிரி ஏறி போனார். பின்பு சீஷர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் புத்திமதி சொன்னார், அவர்களுக்கு உபதேசங்களை கொடுத்தார், ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், சீஷர்களுக்கு ஊழியம் செய்வதற்கான பயிற்சி கொடுத்தார். அதுக்கு நடுவில் தன்னுடைய ஜப வாழ்க்கை காத்துக் கொள்கிறதுக்கு மலை மேல வனாந்தரத்துக்கு எல்லாம் ஓடினார், ஓடி ஜெபித்தார். அப்போ 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிந்தை பரலோகத்தின் சிந்தையாகவே அவர் இருந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது 24 மணி நேரம் பரலோக சிந்தனையை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். பவுலும் வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்ததற்கு காரணம், அவருக்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அந்த பரலோக சிந்தை அவரையும் ஆட்கொண்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள்ளிருந்த அதே சிந்தை அவருக்குள்ளும் இருந்தது. அதனாலதான் அவர் வெற்றியாக இருந்தார். இன்னைக்கு சொல்ல, நம்முடைய சிந்தனையில் கண்டிப்பாய் மாற்றம் வேண்டும். ஆமென். சிந்தனையில் மாற்ற வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை நமக்கு வேண்டும். கர்த்தருக்குரிய காரியத்தை சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன செய்யலாம் என்ற ஒரு யோசனை, கர்த்தருக்காக நாம் என்ன செய்யலாம் என்ற யோசனை நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோன்றதை நம்ம நினைக்கணும், என்ன செய்யணுன்றதை யோசிக்கணும். இப்படி நம்ம ஆவிக்குரிய சிந்தனைகளை கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்ப உலக சிந்தனைகள் இதை பண்ணலாமா அதை பண்ணலாம், உலக சிந்தனை தான் நம்மளை தாறுமாறங்க தள்ளிடுது. ஆனால் ஆவிக்குரிய சிந்தை, கர்த்தருக்குரிய சிந்தை, கர்த்தருக்கு நாம் என்ன செய்யலாம், இந்த சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப நம்மளால கண்டிப்பா முடியும். ஆமேன். முடியும். ஏன்னா பவுலுக்கு முடிஞ்சது, நமக்கும் முடியும். கிறிஸ்துவுக்கு முடிஞ்சது அதே காரியம், பவுலுக்கும் முடிஞ்சது அதே காரியம், நமக்கும் முடியும். அதுதான் சாட்சி. அப்ப நம்ம மூணாவது காரியம் பார்க்கும்பொழுது நம்முடைய சிந்தை முக்கியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக 1 தீமோத்தேயு 3:3 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:3
அவன் மதுபான பிரியனும்
அடிக்கிறவனும்
இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல்
பொறுமையுள்ளவனும்
சண்டை பண்ணாதவனும்
பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து இங்க பார்க்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கென்று ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், ஒரு கர்த்தருடைய பிள்ளை இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது. ஏதாவது ஒரு அற்ப லாபத்திற்காக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகிறவர்களாக காணப்படக்கூடாது அப்படிங்கிறார். ஒரு அற்பமான காரியம், ஒரு அற்ப ஆதாயத்துக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன லாபத்திற்காக ஆவிக்குரிய லாபத்தை உண்மையை இழந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். உண்மையான ஜீவிதத்தை இழந்து போகிறாங்க. ஆவிக்குரிய நேர்மை இழந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒரு தேவப்பிள்ளை எப்படி இருக்கணும்? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. பண ஆசை இல்லாதவர்களாய் நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இது அவருடைய உபதேசம். அப்போ தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது என்னைக்குமே உண்மை, நேர்மை, உத்தமம் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். எந்த ஒரு ஆதாயம் கிடைத்தாலும் ஆதாயத்துக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம இழந்து போகவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். பரலோகம் போகிறதற்கு கண்டிப்பாக உண்மை அவசியமா இருக்கிறது. பரலோகம் போகிறதற்கு கண்டிப்பாய் உண்மை தேவை. உண்மை இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்கவே முடியாது. மத்தேயு 25 அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து 14 வசனத்தில் 30 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் அங்கே இயேசு கிறிஸ்து அழகான ஒரு ஓமையை சொல்றார். தாலந்துகளை குறித்த ஓமைகளை சொல்றார். அந்த தாலந்துகளை குறித்த ஓமைகளை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தார். 5 தாலந்தை வாங்கினவன் வியாபாரம் செய்து மேலும் 5 தாலந்துகளை சம்பாதித்துக் கொண்டு வந்தான். 2 தாலந்தை வாங்கினவனும் வியாபாரம் செய்து மேலும் 2 தாலந்துகளை சம்பாதித்துக் கொண்டு வந்தான். அப்ப எஜமான் அவனுக்கு என்ன சொல்றான் தெரியுமா? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசின்றான். அவன் ஸ்டார்ட் பண்ற வார்த்தை பாருங்க, உத்தமமும் உண்மையும் உள்ள ஓடிய காரணே. திருப்பி சொன்ன கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். அப்ப அந்த வார்த்தை எப்படி வருது பாருங்க, உத்தமம் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை. அந்த வார்த்தை பாருங்க, அந்த உத்தமம் உண்மை உண்மை அதுதான் அங்க அடிபடுது, அங்க பேச்சு அடிபடுது. பரலோகத்துக்குள்ள போறதுக்கு அதைத்தான் அங்க சொல்றாரு கர்த்தர். உத்தமமும் உண்மையும் உள்ள ஓடிய காரணே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய். அப்ப அதுதான் அவனை எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க பண்ணுகிறது, பரலோகத்திற்குள் பிரவேசிக்க பண்ணுகிறது. அப்ப தேவ பிள்ளைகள் நான் சொல்றேன், கண்டிப்பாக சின்ன விஷயத்திலும் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். அற்ப காரியத்திற்காக பொய் சொல்லி ஒரு ஆதாயத்திற்காக நம்முடைய வாழ்க்கையின் உண்மையை இழந்துவிடக்கூடாது. சின்ன காரியத்தை நம்முடைய உண்மையை நாம் தவறிவிடக்கூடாது. நமக்கு இன்னைக்கு லாபம் வரும், நாளைக்கு நஷ்டமாக, அதை பத்தி பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். அதனால நம்முடைய உண்மையை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. உண்மை பேச வேண்டும், உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஒரு லாபத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாறுமாறான வார்த்தைகள் வரக்கூடாது. பொய்யான காரியங்களும் வாயில வரவே கூடாது. நேர்மையாய் நடக்கணும். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அது விசேஷம். அதுதான் நம்மை பரலோகத்துக்குள்ள கொண்டு போக போகுது. அந்த உண்மையும் நேர்மையும் தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போக போகுது. அந்த உத்தமம் தான் பரலோகத்துக்கு போவதுக்கு நமக்கு சாட்சி கொடுக்க போகுது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இழிவான ஆதாயத்தை யாருமே இச்சிக்க கூடாதுன்னு திட்டமா சொல்றாரு. விசுவாசிகளுக்கு சொல்ற, யாருமே நீங்க இழிவான ஆதாயத்தை இச்சித்து உங்கள் உண்மையை இழந்து போயிடாதீங்க, உண்மையாருங்கன்றார். சரி, சொல்றாரே அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு வாருங்க, 20:33 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:33.
ஒருவனுடைய வெள்ளியையாகிலும்,
ஒருவனுடைய வெள்ளியையாகிலும்,
பொன்னையாகிலும்,
பொன்னையாகிலும்,
வஸ்திரத்தையாகிலும்,
வஸ்திரத்தையாகிலும்
நான் இச்சிக்கவில்லை.
எவ்வளவு அழகா சொல்றவர், ஒருவனுடைய வெள்ளியையாகிலும், பொன்னையாகிலும், வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை என்றார். தைரியமா சொல்றார் அவருடைய ஸ்டேட்மெண்ட். யாருடைய எந்த ஒரு பொருளையும் நான் இச்சிக்கவில்லை. பொருளை, பொன்னையோ, பொருளையோ, வஸ்திரத்தை, எதையும் நான் இச்சிக்கல. நான் உண்டு, ஊழியம் உண்டு, தவிர எந்த மனுஷனுடைய பொருளை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைச்சிக்கவே இல்லை. நான் கர்த்தருடைய காரியத்தை தான் பார்த்தேனே தவிர ஒருவனுடைய பொருளை நான் ஆசைப்படவே இல்லை. யாருடைய பொருள் மேல நான் ஆசை வைக்கிற, யாருடைய பொருளை நான் இச்சிக்கவே இல்லை. தைரியமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, இப்படி இருக்க முடியும், அதான் காரியம். அப்ப நமக்கு வந்து பொருட்கள் நமக்கு தேவைதான், ஆனால் பொருள் ஆசையோ நமக்கு வரக்கூடாது. ஆமென். பொருட்கள் நமக்கு தேவைதான், ஆனால் பொருள் ஆசை என்பது விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தேவைக்காக ஒரு பொருள் இருக்கலாம், தேவைக்காக பயனுள்ளதாய் பொருள் இருக்கலாம், ஆனால் அதுவே நமக்கு ஒரு கிரேசியா இருக்கக்கூடாது. அதையே நம்ம பின்தொடர்ந்து ஓடக்கூடாது. பொருள் ஆசை நமக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது, அது வரக்கூடாது. தேவைக்கு பயனுக்கு நமக்கு வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதே நேரத்தில் அதே நமக்கு பைத்தியமா இருக்கக்கூடாது, அதே நம்முடைய வாழ்க்கையில பின்னால் ஓடக்கூடாது. பொருளாசை என்பது நமக்கு இருக்கவே கூடாது. அது வராதபடிக்கு நம்மை பார்த்துக் கொள்ளணும். நமக்கு வேண்டியது கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த விஷயத்தையும் கர்த்தர் நமக்கு குறை வைக்க மாட்டார். நாம அதுக்கு மிஞ்சி போகும் பொழுதுதான் பிரச்சனையே வருது, அதுக்கு மேல போகும் பொழுதுதான் குறைவுகள் வருது, அதுக்கு மேல போகும்தான் பாவம் வருது, அதுக்கு மேல போகும்தான் உண்மை தவறுது, அதுக்கு மேல போகும்தான் தவறான காரியங்கள் வருது. அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த பொருளாசைக்கு சாய்ந்து போகும் பொழுது, மற்றவருடைய பொருளை இச்சிக்கும் பொழுது, அவங்க கிட்ட அது இருக்குதே நமக்கிட்டையும் இருக்கணும் நினைக்க கூடாது. அவசியம் இல்லை, அவங்க வச்சிருக்கலாம், அதே இதுதான் என்கிட்ட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி மத்தவங்களை கம்பேர் பண்றோம், மத்தவங்களுடைய பொருள் மேல இச்சிக்கிற அவங்க அதை வச்சிருக்கிறாங்க, நம்ம கிட்டையும் அதே தான் இருக்கணும். இவங்க இதை வச்சிருக்கிறாங்க, நானும் அதே தான் வச்சிருக்கணும். அவங்க கிட்ட அந்த ட்ரெஸ் இருக்கு, எங்கிட்டையும் அதுதான் இருக்கணும். இல்லாத அவங்க வச்சுட்டு போட்டோம், நமக்கு அதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நமக்கு இருக்கணும்னு நினைச்சா கர்த்தர் கண்டிப்பாக அதை நமக்கு தருவார். நமக்கு எது சூட் ஆகுது அதை தான் கர்த்தர் நமக்கு தருவார். புரியுதா? அப்ப அவங்க கிட்ட இருக்குதுன்னு அவங்க நாலு பேரை பார்த்து நம்ம இச்சிக்க கூடாது. அவங்க கிட்ட இருக்குது, எனக்கு வேணும், அவங்க கிட்ட இதை வச்சிருக்காங்க, நான் அதை வச்சிருக்கணும் இல்லை, அப்படி கிடையாது. அவங்க வைக்கிறதுக்கு தேவன் அனுமதிக்கலாம், அது அவங்க காரியம். அவங்க அதை எப்படி வேணாலும் வாங்கியிருப்பாங்க, எப்படி வேணா சம்பாதிச்சிருப்பாங்க, அது அவங்க காரியம். ஆனால் நமக்கு தேவன் நியமித்தது தான் நம்ம கடந்து போகணுமே தவிர, அதை பார்த்து நமக்கு அது இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்ம நினைக்கும் பொழுதுதான் பிரச்சனையே வருது, அங்கதான் பாவம் வருது, பிரச்சனை வருது, உண்மை தவறுது, கடன் வருது, பிரச்சனை வருது, கண்ணீர் வருது, போராட்டம் வருது, சகல விதமான குழப்பங்களும் அங்கதான் வருது. அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தில் என்னைக்குமே நம்ம திருப்தியாக இருக்க வேண்டும். நம்மை கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்தில் நம்ம என்னைக்குமே திருப்தியாக இருக்க வேண்டும். மற்றவருடைய பொருள் மேல் நம்ம இச்சை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லி நம்ம கட்டாயமாக நினைக்க கூடாது. புரியுதா? கண்டிப்பாக கர்த்தர் எல்லாருக்கும் அந்த நபருக்கு சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய கார்ல போறோம்னு சந்தோஷமா இருக்கான், சாதாரணமா நடந்து போறோம்னு சந்தோஷமா தான் இருக்கிறான், சந்தோஷம் இல்லைன்னு கிடையாது. புரியுதா? எல்லாருக்கும் அடிப்படையில் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால நம்மளும் அப்படி இருந்தாதான் நமக்கு சந்தோஷம் கிடையவே கிடையாது, உண்மையே கிடையாது. அந்த வசதிகள் வந்தாதான் சந்தோஷம் கிடையாது, வசதியா இருக்கிறது எல்லாருமே சந்தோஷமா இல்லை. புரியுதா? வசதிகள் இருக்கிறவங்கள சந்தோஷமா இருக்கிறாங்க அர்த்தமே கிடையாது. என்னதான் வசந்தாலும் உண்மையான உள்ளத்தின் ஆழத்துல சந்தோஷமா இல்லை. சாதாரண அடிப்படையில் இருக்கிறவன் சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிற ஒன்று சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமேன். அதான் உண்மை. அதனால பொருட்கள் நம்மை சந்தோஷப்படுத்தாது, பொருட்கள் நம்மை திருப்திப்படுத்தாது, பொருட்கள் நம்மை ஆசீர்வாதம் நம்ம வந்து பெரிய ஆனந்தமாய் நம்ம வாழ வச்சிடாது. கர்த்தர் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து வாழ வைக்கிறவர். ஆமேன். அதனால பவுல் சொல்றாரு, இழிவான ஆதாயத்தை யாரை இச்சிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அவர் சொல்றாரு, ஒருவனுடைய பொன்னையாகிலும் வெள்ளியையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நாங்கள் இச்சிக்கல, அதான் சாட்சி சொல்ற. அப்ப நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக அப்படித்தான் வாழ வேண்டும். அவர் சொன்னார், செய்தார், நாமும் அப்படியே செய்ய வேண்டும். எத்தனாச்சு? நாலாச்சா? அடுத்து அஞ்சாவது காரியம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:18 வாசிக்கலாம். எபேசியர் 6:18.
எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
விண்ணப்பத்தோடும்
ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இந்த எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் சொல்றார், எந்த சமயத்திலும் எல்லா நேரத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஒரு தேவ பிள்ளை இருதயத்திலே மனதிலே எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கணுங்கிறார். ரோட்ல நடந்து போறீங்க, ஏதோ ஒரு குழப்பத்தை சந்திச்சு போகாதீங்க, யாராவது ஒருத்தருக்கு ஜெபிச்சுட்டு நடந்து போகன்றார். அதான் அதோட அர்த்தம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடு நீங்கள் விழித்திருங்கள். ரோட்ல நடந்து போறீங்க, எதையோ குழப்பத்தை யோசிச்சுட்டு போகாதீங்க, ஏதோ பிரச்சனை யோசிச்சுட்டு போகாதீங்க. ஒரு நல்ல காரியத்தை நினைங்க, யாராவது ஒருத்தருக்கு ஜெபிச்சுட்டே போங்க. வண்டி ஓட்டிட்டு போறீங்க, ஏதாவது ஒரு குழப்பத்தை யோசிச்சுட்டு போதாதீங்க, அங்கதான் ஆக்சிடென்ட் ஆகுது. ஏதாவது குழப்பத்தை நினைச்சிட்டு போனா அங்கதான் ஆக்சிடென்ட் ஆகுது. எந்த குழப்பத்தையும் நினைச்சிட்டு போகாதீங்க. மனசுல யாராவது ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்ப மனசு இருக்கும், சமாதானமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், ஒரு ஆறுதலா இருக்கும், தேவ பிரசன்னமா இருக்கும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் நடக்கும் பொழுதும், பிரயாணம் பண்ணும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும், வீட்டில் வேலை செய்யும் பொழுதும், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்திலும் உங்கள் இருதயத்தில் யாருக்காகிலும் ஒரு ஜபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற அது ரொம்ப அருமையான காரியம். அதை செஞ்சு பாருங்க. உண்மையிலே சொல்றேன், உங்கள் உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு பெரிய பரம சந்தோஷம் உங்களை நிரப்பும். ஆமென். நிஜமா சொல்றேன், அதை செஞ்சு பாருங்க. ஒரு பரம சந்தோஷம், பரலோக சந்தோஷம் உங்கள் இருதயத்தை கண்டிப்பா நிறைச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவருக்கு நீங்க இப்படி தாழ்ந்து கொடுத்துருக்கிறீங்க, சோத்திரம். இவரை நீங்க இப்படி பயன்படுத்துறீங்க, சோத்திரம். ஆண்டவரே, இவருடைய தேவையை யாரா சொல்லியிருப்பாங்க, எனக்காக ஜெபிச்சுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி போகும்போது கூட டக்குன்னு அந்த நபருக்காக மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சு, ஆண்டவரே அவர்களுக்கு இந்த காரியத்தை நீங்க வாய்க்க பண்ண, பிரச்சனையை மாற்றுங்க. இவங்க சபைக்கு வந்தாங்க, வராம போயிட்டாங்க. உங்களுக்கு எதிரியும் தோணும், இவங்க சபைக்கு வந்தாங்க, வராம போயிட்டாங்க. ஆண்டவரே அந்த நபர் மறுபடியும் தேவ சமூகத்தில் சரியான விதத்தில் வரட்டும், மறுபடியும் சபைக்கு வரும்படிக்கு அந்த நபருக்கு உதவி செய்யுங்க. அப்பா, அந்த மகனுக்கு நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. ஒரு சின்ன ஜபம், ரோட்ல நடக்கும்போது ஒரு சின்ன ஜபம். ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு கடன் பிரச்சனையா இருக்குது, ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே அந்த பிரச்சனையில அவங்களை தூக்கி எடுங்க. ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு வியாதி, உடம்பு சரியில்லை, ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே ஏதாவது சுகவீனத்தை அவங்களை சுகமாக்குங்க. ஏதாவது ஒரு காரியம், நீங்கள் கேள்விப்படுகிற விஷயங்கள், உங்கள் அக்கம் பக்கத்து வீடுல இருக்கிற ஜனங்க, பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருப்பாங்க, ஆண்டவரே இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை ரட்சியுங்க, ஒரு சின்ன ஜபம். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கணும்னு நினைச்சோம்னா எக்கச்சக்கமான குறிப்பு இருக்குது. ரட்சிக்கப்படாதவங்க உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமே, ஜெபிக்கலாம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவங்க எத்தனை பேர் தெரியுமே, ஜெபிக்கலாம். உங்களுடைய சொந்த தேவைகள் எத்தனையோ இருக்குதே, ஜெபிக்கலாம். விசுவாசிகள் சொன்ன ஜப குறிப்புகள் எத்தனையோ இருக்குதே, ஜெபிக்கலாம். ஜெபிக்கணும்னு நினைச்சா எத்தனை ஜப குறிப்பு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு விஷயம் நம்மகிட்ட இருக்குது, அவ்வளோ ஜப குறிப்பு நம்மளை சுத்திலும் இருக்கிறது. பார்க்கிற எல்லாமே ஜப குறிப்பு தான், புரியுதா? பார்க்கிற எல்லாமே ஜப குறிப்பு தான், சாதாரண விஷயங்கள் எல்லாமே ஜப குறிப்பு தான். ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா அது ஜப குறிப்பு தான், தெரியுமா உங்களுக்கு? ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அதுல ஒரு நபரை குறித்து இருக்கிறது, அவங்க தப்பான காரியம் செய்யறாங்க, ஜப குறிப்பு, புரியுதா? ஜப குறிப்பு. அவங்களை ரட்சிக்கப்படும்படிக்கு ஜபிக்க முடியும். நான் எத்தனையோ முறை கத்துறேன், அப்படி நடத்தி இருக்கிறார். ஒரு முறை ஒரு நாள் ஒரு நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு சினிமா நடிகை ஒரு கொலை செஞ்சிட்டார். அதை படிச்சிருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு படிச்சிருக்கும்போது திடீர்னு உள்ளத ஒரு ஆழமான பாரம் வந்துட்டே இருந்துச்சு. உடனே போட்டோல்லாம் பேப்பரில் போட்டுருந்துச்சு. உடனே அந்த கையை வச்சு, ஆண்டவரே இந்த மகளை ரட்சிங்கப்பா, அது ஏன் தெரியல, கட்டளை ரட்சிக்க சித்தமாக இருக்கிறார் போல தெரியுது. அந்த போட்டோ மேலே, அந்த பேப்பரில் போட்டோ மேலே கையை வச்சு பாரத்தோடு ஜபிக்க கர்த்தர் பாரப்படுத்திட்டே இருந்தார். ஜபிச்சு, ஆண்டவரே இந்த மகளை நீங்கள் கண்டிப்பாக ரட்சிக்கணும், ரட்சிக்கணும், இந்த மகளை கண்டிப்பாக ரட்சித்தமுடைய மகளாய் மாற்றணும். அப்போது ஒரு நியூஸ் பேப்பர் கூட நமக்கு ஜப குறிப்பு தான், புரியுதா? கர்த்தர் அப்படி நடத்துவார். அப்ப நீங்கள் எதையும் ஜப குறிப்புன்னு தேடினீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஜப குறிப்பு தேடி ஜபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. படிக்கிற நியூஸ் பேப்பர் உங்களுக்கு ஜப குறிப்பு, பார்க்கிற ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஜப குறிப்பு, புரியுதா? எல்லாமே ஜப குறிப்பு தான், ஜப குறிப்பு நினைச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஜப குறிப்பு தான். அதான் சொல்றாரு, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணுங்கள். இது பவுலுடைய போதனை. இப்ப அவருடைய வாழ்க்கையை பாருங்க. பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 4 வாசிக்கலாம். முதலாவது பிலிப்பியர் 1:4,
நான் பண்ணுகிற
ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணு,
பாருங்க, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. அதே பிலிப்பியர் நிருபத்திலேயே 9 படிக்கலாம், 9:10-11 படிக்கலாம்.
மேலும்
மேலும்
உத்தமமானவைகளை நீங்கள்
ஒப்புக்கொள்ளத்தக்கதாக
உங்கள் அன்பானது
அறிவிலும்
எல்லா உணர்விலும்
இன்னும் அதிகமாய் பெருகவும்
தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாயிருக்கவும்
வேண்டுதல் செய்கிறேன். அப்ப இந்த பிலிப்பியருக்கு சொல்லுங்க, எப்பொழுதும் என் ஜபங்களில் எல்லாம் எப்பொழுதும் உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்றேன். கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் துப்புரவானவர்களாய் காணப்படக்கூடாது, நீங்கள் சுத்தமானவர்களாய் இருக்கணும். உங்க வாழ்க்கை தூய்மையாயிருந்து கிறிஸ்துவின் நாள் அவர் வருகிற அந்த நாளிலே நீங்கள் பரலோகத்திற்கு போகிறதற்கு எந்த தடையும் உங்கள் வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு நீங்கள் சரியாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக எப்பொழுதும் நான் வேண்டுதல் செய்கிறேன். அப்ப பவுல் ஒரு பக்கத்தில் விசுவாசிகளுக்கு சொல்றாரு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணுங்கள். இது அவருடைய புத்திமதி, அவருடைய வாழ்க்கை. என்ன சொல்லுகிறது? பிலிப்பியரே, உங்களுக்காக நான் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறேன், என் ஜபங்களில் எல்லாம் எப்போது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். எதுக்காக ஜபம் பண்றேன்? நீங்கள் கிறிஸ்துவின் நாளில் துப்புரவானவர்களாய் காணப்படாதபடிக்கு உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். கிறிஸ்துவின் நாள், அவருடைய வருகையின் நாள், அதில் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. அதுக்காக நான் உங்களுக்காக எப்போதும் வேண்டுதல் செய்கிறேன். அப்ப பாருங்க, அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் சபைக்காக, மற்ற தேவ பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். நாமும் ஒருவருக்காக ஒருவர் கண்டிப்பாக ஜபிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காக இன்னொருவரும் ஜபிக்க வேண்டும். நாம் எதை செய்கிறோம் அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மற்றவர்களுக்காக ஜெபத்தை கொடுங்கள், அப்ப உங்களுக்கு நிறைய பேர் ஜெபிப்பாங்க. ஆமென். எதை கொடுக்கறீங்களோ அதான் உங்களுக்கு திரும்பி வரும். புரியுதா? நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா மத்தவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. உங்களுக்காக நாலு பேர் ஜெபிக்கிறது கர்த்தர் தூண்டி விடுவார். நீங்க ஜெபிக்கணும். நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்காகவே நீங்க ஜெபிச்சிட்டு இருக்க கூடாது. உங்கள் தேவைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்க கூடாது. மற்றவங்களுடைய காரியத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மற்றவருடைய தேவைகளை உணர வேண்டும். மற்றவருடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும். எந்த சமயத்திலும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அப்ப பவுல் மற்றவங்களுக்கு எப்போதும் ஜெபிங்கன்னு உபதேசம் பண்ணார். அவருடைய வாழ்க்கையில் எப்போது மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு திட்டமாக சாட்சி கொடுக்கிறார். அப்ப நாமும் கண்டிப்பாக அதை செய்ய முடியும். மற்றவங்களுக்காக எல்லா நேரத்திலும் ஜெப சிந்தனையை மெயின்டைன் பண்ணுங்க. ஜெப சிந்தனை விட்டுறாதீங்க. ஜெப சிந்தனை எப்பொழுதும் மெயின்டைன் பண்ண பழகி கொள்ளுங்கள். எவ்வளவு அஞ்சாச்சு? ஆறாவது காரியம், 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம்.
புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து
ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும்படிக்கு
நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே
அமைதலுள்ளவர்களாய் இருக்கும்படி
நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும்
உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று
உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம்.
விசுவாசிகள் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்க வேண்டும். உங்கள் சொந்த கைகளினாலே நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்ப இந்த இடத்தில் விசுவாசிகளுக்கு அவர் சொல்றாரு, நீங்க வேலை இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக உங்கள் சொந்த கைகளினாலே செய்ய வேண்டும்ங்கிறார். ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா செய்யணும். நீங்கள் சோம்பல் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. வீண் அலுவற்காரரா இருக்கக்கூடாது. வீணாக உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க கூடாது. ஒரு பக்கத்திலே கர்த்தரை தேடினாலும் அடுத்த பக்கத்திலே உங்கள் சொந்த வேலைகளை செய்ய வேண்டும். உங்கள் சொந்த காரியத்துக்கு சம்பாத்தியத்திற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். சொந்தமாக நீங்கள் வேலை செய்து நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்தில் பவுல் திட்டமாய் விசுவாசிகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்போ விசுவாசிகள் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகும். உண்மையிலேயே சொல்றேன், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே வேலை செய்யாமல் இருந்தால் சிந்தனை பிசாசு ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். எம்டி மைண்ட் இஸ் சேட்டன்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்வாங்க. வெறுமையா இருந்தால், எந்த வேலையும் செய்ய வெறுமையா இருந்தால் பிசாசு என்ன செய்யும், அதுல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம வேலை செய்யலன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுதா? நம்ம வேலை செஞ்சாதான் அதுக்கு வேலை கிடையாது. நம்ம வேலை செய்ய சும்மா இருந்தோம்னா பிசாசு வந்து வேண்டாத குழப்பத்தையும் கவலைகளையும் பயத்தையும் திகிலையும் குழப்பத்தையும் அவிசுவாசத்தையும் எல்லா குழப்பத்தையும் கொண்டு வந்து போட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். அப்போ விசுவாசிகள் ஏன் இது சொல்றாருன்னா, வெறும் பணத்துக்காக அவர் சொல்லல. ஒரு விசுவாசி ஏன் வேலை செய்யணும்னு சொல்றாருன்னா, வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமல்ல, அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காக்கப்படும். நம்ம என்னைக்குமே நம்மளை பிஸியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது. ஒருபோது நம்ம சும்மா இருக்கவே கூடாது. ஒரு வேலையை செய்யாம சும்மா இருக்கவே கூடாது. சும்மா இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகும், ஜெப வாழ்க்கை கெட்டு போகும், எல்லாமே கெட்டு போகும். அப்ப கண்டிப்பாய் ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாசி, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு பக்கத்தில் ஜெபிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்கன்னா, அடுத்த பக்கத்தில் அந்த ஆவிக்குரிய நிலைமை காத்துக் கொள்வதற்கு உங்களை உலக பிரகாரமாய் ஒரு வேலைகளில் இணைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறார். புரியுதா? ஏதாவது ஒரு உலக வேலைகளில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது என்பது பவுலுடைய புத்திமதி. ரெண்டு தெசலோனிக்கேயருக்கு போவோம். மூணாம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம்.
இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று,
எங்களை பின்பற்ற வேண்டும் என்று
நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
பாருங்க, அதுக்கு முன்மாதிரி சொல்ல, இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே.
நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுக்கற்று நடவாமலும்,
ஒழுங்கற்று நடவாமலும்,
ஒருவனிடத்திலும்
இலவசமாய் சாப்பிடாமலும்
உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு
இரவும் பகலும்
பிரயாசத்தோடும்
வருத்தத்தோடும்
வேலை செய்து சாப்பிட்டோம்.
அதுக்கு அடுத்த காரியம் சொல்ற, உங்கள் மேல்
பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல்
நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு
நாங்கள் உங்களுக்கு மாதிரியாயிருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம்.
இப்ப பவுல் கர்த்தரால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர். அவர் உலக பிரகாரமான வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் இதை பவுல் சொல்றாரு, பல இடங்களில் போய் புதிய சபைகளை, புதிய இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார், புதிய இடத்துல சபைகளை ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு பக்கத்தில் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலும் அந்த இடத்தில் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்டேங்கிறார். ஏன் இப்படி செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை? அது சொல்றாரு, அப்படி இருக்கணும்ன்றது கர்த்தருடைய கட்டளை கிடையாது. நாங்கள் அப்படி உலக வேலை செய்யணும்ன்ற கட்டாயம் கிடையாது. கர்த்தர் அப்படி சொல்லல. ஆனாலும் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி காண்பிக்கணுங்கிறதுக்காக எங்கள் சொந்த கைகளினால நாங்கள் வேலை செஞ்சோன்றார் இந்த இடத்துல. அப்போ பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, மற்றவர்களை கட்டாயமாய் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர், அவரும் அதே போல ஒரு முன்மாதிரியை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படிக்கு செய்து காண்பித்தாருங்கிறார். அப்ப தேவ பிள்ளைகள் ஒருபோதும் உங்க வாழ்க்கை டைம் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். வேஸ்ட் பண்ணா, உங்களை உலக நேரத்தை வேஸ்ட் பண்ணா, ஆவிக்குரிய வாழ்க்கை வேஸ்டா போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கை கண்டிப்பா வேஸ்டா போயிடும். மனசோர்வு வரும், பயம் வரும், என்ன செய்யறது குழப்பம் வரும். ஆவிக்குரிய விசுவாசம் போயிடும், அவிசுவாசம் வரும், எல்லாம் வந்துடும். அதனால கண்டிப்பாக நாம் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். கண்டிப்பாய் கர்த்தருக்கு மேல நம்மளை உயர்த்துவார். உயர்த்துறது கர்த்தருடைய கையில் இருக்குது. உயர்த்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் நம்மை மகிமையான இடத்துல கொண்டு போய் நிற்க வைப்பார். இது கர்த்தருடைய காரியம். அது அவர் கண்டிப்பா செய்வார். அவரை கனம் பண்றதுனால கண்டிப்பா நம்மை மற்ற விஷயத்துல கனம் பண்ணுவார். 6வது விஷயம் முடிஞ்சுதான். கடைசி 7வதாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:12. 1 தீமோத்தேயு 6:12.
விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய்.
இந்த இடத்தில் தீமோத்தேயு என்கிறதான இடம் ஊழியருக்கு பவுல் சொல்லுகிறதான புத்திமதி இது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இல்லையா? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். உன் விசுவாச வாழ்க்கைக்காக நீ சத்துருவோடு போராட வேண்டும். உன் விசுவாச வாழ்க்கைக்காக நீ கர்த்தருடைய சமூகத்தில் போராட வேண்டும். சாதாரணம் எடுக்காத, போராடி ஜெய். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிடாத, போராட்டத்தோடு நீ செய். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நீ போராட வேண்டும். கேஷுவலா இருக்காத, கேர்லெஸ்ஸா இருக்காதுங்கிறார். இது பவுலுக்கு சொல்றார், பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார். ஒரு தேவ பிள்ளை கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, போராட வேண்டும். உன் விசுவாச வாழ்க்கை காத்துக்கொள்வதற்கு பிசாசோடு போராட வேண்டும், உலகத்தோடு போராட வேண்டும், மாம்சத்தோடு போராட வேண்டும். அப்போ நம்முடைய சொந்த மாம்சம் விசுவாசத்துக்கு விரோதமாய் செயல்படும், உலகம் விசுவாசத்துக்கு விரோதமாக செயல்படும், பிசாசு உலகத்து நம் விசுவாசத்துக்கு விரோதமாய் செயல்படும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம டேக்கிள் பண்ணணும். பிசாசை டேக்கிள் பண்ணணும், உலகத்தை டேக்கிள் பண்ணணும், உங்கள் சொந்த மனுஷ வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யணும், டேக்கிள் பண்ணணும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி போராடி உன் விசுவாச வாழ்க்கை காத்துக்கோன்ற, இது அவருடைய புத்திமதி தீமோத்தேயுக்கு, அவருடைய அனுபவம். ரெண்டு தீமோத்தேயு 4:7-8. ரெண்டு தீமோத்தேயு 4:7-8.
நல்ல போராட்டத்தை போராடினேன்,
நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன்,
ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்து
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார்.
எனக்கு மாத்திரமல்ல
அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும்,
அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். தீமோத்தேயுவுக்கு நல்ல விசுவாசத்தை, நல்ல போராட்டத்தை போராடு என்று புத்திமதி சொன்னார். இப்ப தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்திருக்கிற யாவருக்கும் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் சொன்னார், அவருடைய வாழ்க்கை முழுவதையும் விசுவாசத்துக்காய் போராடினார். அவருடைய விசுவாசத்தை இழந்து போகவே இல்லை, கடைசி வரைக்கும் ஓட்டத்தை முடித்தேன். இது எப்ப தெரியுமா? அவருடைய வாழ்க்கையிலே மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பாக எழுதி வைத்த வார்த்தை இது. பவுலுடைய வாழ்க்கையில கடைசியில் அவருக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டது. ரோம் அரசாங்கம் அவருக்கு மரண தண்டனை நியமித்தது. அவரை கொண்டு போனார்கள். கொண்டு போய் ஒரு தனித்த வீட்டிலே அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. மரண தண்டனை நாளுக்காக நியமிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. அந்த சூழ்நிலையில சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. இன்னும் சில நாள்ல நான் பரலோகத்துக்கு போக போறேன். அவருடைய மரணத்தை எதிர்பார்த்து இருந்து அந்த நாளுக்காக சந்தோஷத்தோடு எழுதுறார், நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். நான் இழந்து போல, நான் பின்மாற்றத்துக்குள்ள போல, விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இதுதான் ஒரு அழகான சாட்சி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின், ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையின் கடைசி வார்த்தை இதுதான் இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்லுகிறேன், இந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் விசுவாசத்திற்காய் போராட வேண்டும். விட்டுவிடக்கூடாது, ரிலாக்ஸா இருக்கக்கூடாது, நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது, விசுவாசத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி போயிடவே கூடாது. விசுவாசத்திற்காக போராட அன்னைக்கு ஒரு ஸ்லாக்ஸ் பேப்பர் கிட்ட ஒன்று காமிச்சாங்க. நான் கோத்தகிரியில் இருந்த பொழுது நான் வீட்டில் வச்சிருக்கிறேன். சமீபத்தில் நக்கீரன் பத்திரிகையில் வந்த ஒரு ஆர்டிகிள், அதை ஸ்லாக்ஸ் எடுத்து கிட்ட காமிச்சாங்க. இப்போ கத்தோலிக்க மார்க்கம் ஒரு புதிய வேதாகம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். 150வது வருஷத்தின் ஏதோ ஒரு காரியம், இதை வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு புதிய கத்தோலிக்க வேதாகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற குளறுபடிகள் அதில் போட்டிருக்கிறது, பிதாவும் சிவனும், இயேசு கிறிஸ்துவும் சிவனும் ஒன்று, அதில் கொண்டு வராங்க. யாக்கோபும் அர்ஜுனன், பழைய அந்த இதில் மகாபாரதத்தில் இருக்கிற அர்ஜுனனும் ஒன்று. எங்கேயும் கொண்டு வராங்க, பயங்கரமான குளறுபடி. அதே போல் பார்க்கும்போது எல்லா முஸ்லீம் இதையும் கிறிஸ்தவத்தையும் இந்து இனும் கலந்துட்டாங்க, அப்படியே கலந்து அடிச்சிருக்கிறாங்க. இதுவும் அதுவும் ஒருதான், ஒரே கேரக்டர் தான் என்று சொல்லி அதுக்கு என்னென்னமோ சம்பந்தப்படுத்தி இதெல்லாம் ஒன்று என்று சொல்லி வேதாகம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு கிறிஸ்தவங்க எதிர்ப்பு காட்டுறதை விட இந்துக்கள் எதிர்ப்பு காட்டுறாங்க அதிகமா. இது எப்படி ஒன்னாங்கன்னு அவங்க கேட்கிறான், எப்படி இருக்குது பாருங்க, இது எப்படி ஒன்னாகுன்னு அவங்களுக்கு அதை ஒத்துக்க முடியல. சிவனும் இயேசு ஒன்னான் அவங்க கேட்கிறான், இவங்களுக்கு புத்தி இல்லை அவங்க கேட்கிறான், எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. அப்ப பாத்தீங்களானால் இதுதான் விசுவாசத்தை மறுதளித்து விட்ட காரியம். கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முன்றி நேரிடும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பைபிள்ல, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், அதுக்கு பிறகுதான் கேட்டின் மகன் வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னால விசுவாச துரோகம் முந்தி வெளிப்படும். அதுதான் இதுதான் விசுவாச துரோகம்ன்றது. இயேசு கிறிஸ்துவும் அது ஒண்ணுன்றது, இதுதான் விசுவாச துரோகம். அதை இந்த உலகத்தில் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒருவரே தெய்வம், ஆமென். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் மாத்திரமே பரலோகத்திற்கு கொண்டு போகிறவர், அவர் ஒருவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர், வேற எதுவுமே கிடையாது, ஆமேன். இதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, அதான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுதல். அதுக்காக போராடணும், கண்டிப்பா போராடணும். அப்ப தேவ பிள்ளைகள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று பவுல் சொன்னார், நாமும் செய்ய வேண்டும். ஜெபிக்கலாம், எல்லாரும் எழுந்திருக்கலாம். க்ளோரி டு ஜீசஸ். பவுலுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன் உதாரணம். பவுலுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக ஒரு நல்ல மாதிரியாக இருக்க வேண்டும். பவுல் சொன்னார், சொன்னதை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தினார். அதே போல நாமும் அதை செயல்படுத்த முடியும் என்பதற்கு அவர் ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காண்பித்தார். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு வசனமும் கை கொள்ள முடியாததல்ல, கண்டிப்பாய் கை கொள்ள முடியும் என்பதற்கு பவுல் ஒரு வெளிப்படையான சாட்சியாய் இருந்தார். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் கை கொண்டு நடக்க முடியும் என்பதற்கு பவுலுடைய வாழ்க்கை ஒரு வெளியரங்கமான சாட்சி. அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து 7 காரியங்களை பார்த்தோம். கவலைப்படாமல் இருக்க சொன்னார், கவலைப்படாமல் இருந்தார். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட சொன்னார், அவர் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டினார். அவர் கிறிஸ்துவின் சிந்தனை தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது என்று சொன்னார், நான் ஒருவனுடைய வெள்ளியாகில் புன்னையாகி வஸ்திரத்தையாகில் இச்சிக்கவில்லை என்று சொன்னார். எப்பொழுதும் சகலவிதமான பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொன்னார், நானும் எப்பொழுதும் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொன்னார். விசுவாசிகள் எப்பொழுதும் நீங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்யுங்கள் என்று சொன்னார், நாங்களோ எங்களுக்கு வேண்டிய காரியங்களுக்காய் எங்கள் சொந்த கைகளே வேலை செய்தது என்று சொன்னார். கடைசியாய் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லிக் கொடுத்தார். அவரோ, நான் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகான ஒரு சாட்சி. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான், நாம் கேட்கிறதும் நாம் பேசுகிறதுமான காரியத்தை செயல்முறையிலே நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும். நாம் பேசுவதோ கேட்பதோ மட்டுமல்ல, செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அதுதான் நம்மை நித்திய ஜீவனுக்குள் நடத்தும். எல்லார் கர்த்தரிடத்தில் கேட்பாண்டவரே, நான் வசனத்தை கேட்கிறது மாத்திரம் அல்லப்பா, அதன்படி செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. மற்றவர்களுக்கு நான் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருந்துச்சு, அது போல என் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியா இருக்கணும்ப்பா. என்னுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும். எல்லாரும் என்னை பார்த்து உம்மை பின்பற்றத்தக்கதாக ஆண்டவர், என் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியா இருக்கணும். கேட்போம், ஹாலேலூயா. என் வாழ்க்கை ஒரு முன்மாதிரியா இருக்கணும். மற்றவர்கள் என்னை பார்த்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், என்னை பார்த்து வேதத்தை தியானிக்க கற்றுக்கொள்ளணும், என்னை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும், என்னை பார்த்து நடைமுறை வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும், என்னை பார்த்து எப்படி தாழ்மையை நடக்கணும் கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு காரியத்தை என்னை பார்த்து ஜனங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி. பவுல் சொன்னது போல எங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சி நிறைந்ததாக இருக்க உதவி செய்யப்பா. நாங்கள் பேசுவதோ கேட்பதோ மட்டுமல்ல, நாங்கள் நடைமுறையிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இந்த பலத்தினால் நிரப்பப்பட்டு இன்றைக்கு கேட்டபடி வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் இந்த ஏழு காரியங்களுக்கு நாங்கள் சரியாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, எங்களை சாட்சிகளாய் நிறுத்துங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.